إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அல்லாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒப்பியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எமது சொந்த வாழ்க்கையில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சிறந்து வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், முன்னேறி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போன்று எமது சமூகத்துடைய வளர்ச்சிக்காகவும் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காகவும் உழைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு தனி முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த உலகில் ஒவ்வொரு முஸ்லிமை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த முஸ்லிம் இந்த உலகில் ஏதோ ஒரு குடும்பத்தோடு ஊரோடு உறவோடு சம்பந்தப்பட்டவனாகத்தான் ஒரு சமூக மயலுக்கு உட்படுத்தித்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் எமது வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களிலும் வெறும் சுயநலவாதிகளாக மட்டும் இருந்துவிடாமல் சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக சமூகத்துடைய வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது
இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல் மட்டுமல்ல காலத்தின் தேவையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று முழு உலகிலும் எமது தாய் நாட்டிலும் பல வகையான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்களாகத்தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கெதிராக வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள் இவைகளுக்கு முகம் கொடுத்து வெற்றி காண வேண்டும் என்றால், எமக்கெதிராக முன்வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்றால், அவைகளுக்கு முன்னால் நிலையாக நிற்க வேண்டும் என்றால், அது ஒரு தனிப்பட்ட முஸ்லிமினால் அல்லது ஒரு குழுவினால், ஒரு குடும்பத்தினரால், ஒரு இயக்கத்தினால் சாத்தியப்பட முடியுமானது அல்ல. மாற்றமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒன்றாக இணைந்து, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே குழுவாக இணைந்து, ஒரே கொடியின் கீழ் ஒன்றுபட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுதுதான் அதிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இஸ்லாத்துடைய போதனையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று முழு உலகிலும் எங்களுக்கான வெற்றி கிடைக்கவில்லை. பிரச்சனைகளுக்கான தீர்வு திட்டங்களை முன்னெடுத்தாலும் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை, நாங்கள் வெற்றி காணவில்லை, விமோசனம் கிடைக்கவில்லை என்ற அழுகுரல், ஆதங்கம் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் காணப்படுகிறது. விசேஷமாக இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அடிக்கடி அங்கலாய்த்துக் கொள்கிறது, முடங்கிக் கொண்டிருக்கிறது. எமக்கு பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் பல வருடங்களாக குனூத் ஓதிக் கொண்டிருக்கிறோம், பல வருடங்களாக துஆ செய்து கொண்டிருக்கிறோம், அரசியல் ரீதியான முயற்சிகளையும் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறோம், நீதித்துறையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் எமது சமூகத்திற்கு விமோசனம் கிடைக்கவில்லை, சமூகத்திற்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. நாங்கள் ஒரு பக்கமாக ஆன்மீக ரீதியாக குனூத் ஓதுவதன் மூலம், சகஜத்தை பேணுதலாக தொழுவதன் மூலம், ஐங்கால தொழுகைகளில் அக்கறை காட்டுவதன் மூலம், நோன்பு நோன்பு சதகாக்களை கொடுத்து பல வகையான ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டோம் என்றாலும் பிரச்சனைகள் முடியவில்லை. இன்னொரு பக்கமாக இந்த பிரச்சனைகளுக்கு நிதர்சன ரீதியாக, நடைமுறை ரீதியான தீர்வுகளை தேட வேண்டும் என்பதற்காக ராஜதந்திர அடிப்படையில், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில், நீதித்துறையின் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அப்பொழுதும் நாம் எதிர்பார்த்த பாதுகாப்பு, வெற்றி எமக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பொதுவாக இப்படியான சந்தர்ப்பங்களில் முஸ்லிம் சமூகத்துடைய மனோநிலை என்னவென்றால், அடுத்தவர்களின் மீது குற்றம் சுமத்தி, அடுத்தவர்களை குற்றம் பிடித்து, எமது பிரச்சனைகளுக்கான காரணம் அவர்கள்தான், எமக்கெதிரான அடக்குமுறைகள் இப்படியெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கான காரணம் அவர்கள்தான் என்று அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு, அடுத்தவர்களின் மீது குற்றங்களை கொட்டி நாங்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். இந்த மனோநிலை சஹாபாக்களிடம் வந்தபொழுது, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சஹாபாக்களுடைய பார்வை கோணலை ஏற்படுத்தினான். முஸ்லிம்களே, நீங்கள் இப்படி பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இதற்கு அடுத்தவர்கள் தான் காரணம், அந்நியர்கள் தான் காரணம், இனத்துவேசிகள் காரணம், இனவாதத்தின் அடிப்படையில், பாரபட்சத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்று ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமான காரணத்தை அடுத்தவர்களின் தலை மீது கொட்டி நீங்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்க வேண்டாம். இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், ஹிஜ்ரி 3 ஆண்டில் முஸ்லிம்களுக்கும் குறைசிகளுக்கும் இடையில் நடந்த உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்கள் மிக பெரும் இழப்புக்கு முகம் கொடுத்தார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபி அவர்களும் மிக பயங்கரமான காயங்களுக்கு உட்பட்டார்கள். முஸ்லிம்கள் வெகுவாக பாதிக்கப்பட்ட யுத்தமாக உஹத் யுத்தம் கருதப்படுகிறது. இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு இந்த பேரிழப்பு ஏற்பட்டதன் பின்னால் முஸ்லிம்கள் கேட்டுக்கொண்டார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்தும் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா. அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களே, உஹதுடைய அந்த களத்தில் உங்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்ட பொழுது, உங்களுக்கு மிக பெரும் அடி விழுந்த பொழுது நீங்கள் கேட்டுக் கொள்கிறீர்கள், நீங்கள் ஆச்சரியமாக கேட்கிறீர்கள், அன்னா ஹாதா, எமக்கு எப்படி தோல்வி ஏற்படலாம், எமக்கு இந்த தோல்வி எங்களினால் அல்ல அடுத்தவர்களினால் வந்திருக்கிறது, அந்நியர்களுடைய தரப்பிலிருந்து வந்திருக்கிறது, காவிர்களுடைய தரப்பிலிருந்து பிரச்சனை வந்திருக்கிறது என்று பிரச்சனைக்கான காரணத்தை நீங்கள் அடுத்தவர்களின் தலையில் கொட்ட பார்க்கிறீர்கள், அடுத்தவர்களின் பக்கம் விரல் நீட்ட பார்க்கிறீர்கள், இந்த தோல்விக்கான பழியை அடுத்தவர்களின் தலையில் நீங்கள் போட பார்க்கிறீர்கள். குர்ஆன் நபி அவர்களை பார்த்து சொன்னது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லுங்கள், இந்த பிரச்சினைக்கான காரணம் என்னவென்றால், பிரச்சினை எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால், அது மின் இந்தி அன்புசிக்கும், உங்களிடம் இருந்துதான் உங்களுக்கான பிரச்சினை வந்திருக்கிறது. பிரச்சினைக்கான காரணம் நீங்கள் தான். உங்களுடைய நடைமுறையில் ஏற்பட்ட பிரச்சினை, உங்களது மனோநிலையில் ஏற்பட்ட பிரச்சினை, உங்களது சமூகவியலில் வாழ்வியலில் ஏற்பட்ட ஒரு சில கோளாறுகளின் காரணமாகத்தான். நபியவர்களுடைய வழிகாட்டுதல்களை, மார்க்கத்துடைய போதனைகளை எடுத்து நடப்பதில் ஏற்பட்ட ஒரு சில தவறுகளின் காரணமாகத்தான் இந்த சோதனை உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சஹாபாக்களையும் முஸ்லிம்களையும் குர்ஆன் நேர்படுத்தியது. உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அடுத்தவர்களை மாத்திரம் குறை கூற வேண்டாம், அடுத்தவர்களின் மீது பழிபோடுவதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். மாற்றமாக, இந்த பிரச்சினைக்கான பின்னணி காரணியாக எமது சமூகம் எப்படி இருக்கிறது, வரலாற்றில் நாங்கள் விட்ட தவறுகள் என்ன, எங்களால் நடந்த பிழைகள் என்ன, என்னென்ன இடங்களில் நாங்கள் தவறளித்திருக்கிறோம் என்று உங்களது கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள், உங்களால் விடுபட்டு போன தவறுகளை மீட்டி பாருங்கள், அவைகளை சீரமைப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பியுங்கள் என்று சஹாபாக்களுடைய மனோநிலையை, சஹாபாக்களுடைய பார்வை கோணலை அல் குர்ஆன் நேர்படுத்திய வரலாற்றை அல் குர்ஆன் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று எமது முஸ்லிம் சமூகமும் இந்த பாடத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எமக்கு வரக்கூடிய சமூகவியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு அடுத்தவர்களை மாத்திரம் குறை கூறி, அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு நாங்கள் தப்பித்துக் கொள்வது அல்ல, நாங்கள் நிரபராதிகள், எங்களிடம் எந்த குற்றமும் கிடையாது என்று எங்களை சுத்தப்படுத்தியவர்களாக முழு பழியையும் அடுத்தவர்களின் தலை மீது போட்டு நாங்கள் தப்பித்துக் கொள்வது அல்ல, நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும், எமது வாழ்க்கையில் நாம் விட்ட தவறுகள் என்ன, எமது சமூகவியலில் எமது வாழ்வியலில் எங்களால் நடந்த தவறுகள் என்ன என்பதனை நாங்கள் திரும்பி பார்த்து அவைகளை சீரமைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வருட காலமாக முஸ்லிம் சமூகம் மிக பெரும் மன உளைச்சலின் பக்கம் தள்ளப்பட்டிருந்தது. முஸ்லிம் சமூகம் உளவியல் ரீதியாக மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால், ஒரு முஸ்லிமுடைய மரண சடங்கை கூட உரிய முறையில் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பிரச்சினைகள் இந்த நாட்டிலே காணப்பட்டிருந்தன. இறந்து போன ஒரு முஸ்லிமுடைய பூத உடலுக்கு என்னென்ன கடமைகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியாத அளவுக்கு எமக்கெதிரான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன, உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு மனவேதனையோடு மனக்குமுறலோடு இருந்தார்கள் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாக எந்தெந்த குடும்பங்களில் இந்த நோயின் தாக்கத்தினால் மரணங்கள் ஏற்பட்டதோ அந்த குடும்ப உறவுகள் இதனை வெகுவாக உணர்ந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கான காரணம் சமூகவியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக பல வகையான பின்னணி காரணங்கள் இருக்கலாம், அதனை மறுக்க முடியாது. உண்மையில் குற்றம் சுமத்துவதற்கான, பழி சுமத்துவதற்கான நியாயமான பின்னணி காரணிகள் இருக்கின்றன. அவைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாம் எமது சமூகவியலில் இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய எமது முஸ்லிம் சமூகவியலில் நாங்கள் விட்ட தவறுகள் என்ன என்பதனை ஒரு கணம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வருட காலமாக ஒரு முஸ்லிமுடைய மையத்தை, முஸ்லிமுடைய பூதகுடலை ஒழுங்காக நல்லடக்கம் செய்வதற்கான ஈமை கிரியைகளை மேற்கொள்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னைய காலங்களில் முஸ்லிம் சமூகம் எப்படி நடந்து கொண்டது என்றால், மஸ்ஜிதுக்குள்ளே மையத்தை வைத்துக் கொண்டு, வீட்டுக்குள்ளே ஜனாசாவை வைத்துக் கொண்டு, அந்த மையத்துக்கான கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அந்த ஜனாசாவை எப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் முறைக்காக வேண்டி மோதிக்கொண்டிருந்தோம். ஒரு ஊரிலே ஜனாசா விழுந்து விட்டால், ஒரு வீட்டிலே மையத்து விழுந்து விட்டால், அந்த ஊருக்கு மிக பெரும் பயம் என்னவென்றால், ஒரு மையத்து விழுந்திருக்கிறதே என்ற கவலைக்கு மேலாக, ஒருவர் மரணித்து விட்டாரே என்ற அந்த சோகம் கவலை, இதற்கு மேலாக பயம் என்னவென்றால், இந்த குடும்பத்தில் இந்த ஜனாசாவை எப்படி அடக்க வேண்டும் என்ற முறையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாட்டின் காரணமாக எத்தனை தடைகள் இந்த குடும்பத்தில் உருளப் போகின்றனவோ தெரியாது. இந்த மஸ்ஜிதுக்குள்ளே என்னென்ன சண்டைகள் எல்லாம் நடக்க போகிறதோ தெரியாது என்று முஸ்லிம் சமூகம் கவலைப்படக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஒரு முஸ்லிமுடைய மையத்தை வைத்துக் கொண்டு பல வகையான மோதல்கள், பல வகையான பிரச்சினைகள். ஏனந்த பிரச்சினை, இந்த ஜனாசாவை எப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் காரணமாக குடும்பங்கள் பிளவுபட்டன, ஊர்கள் பிளவுபட்டன, மஸ்ஜிதுகள் பிளவுபட்டன. நீதிமன்றத்திலும் போலீஸ் மன்றங்களிலும் முஸ்லிம்கள் நியாயம் கேட்டு நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை முஸ்லிம் சமூகத்திலே உருவானது. ஒரு மையத்தை வைத்துக் கொண்டு எப்படி அடக்க வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு பட்டோம், மோதிக்கொண்டிருந்தோம். ஒரு வருட காலமாக அல்லாஹ் அந்த நியமத்தை எங்களிடம் இருந்து பறித்து காட்டினான், அந்த உரிமையை அல்லாஹ் எங்களிடம் இருந்து பறித்து காட்டினான். நீங்கள் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதில் சண்டை பிடிக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு நான் அந்த உரிமையை கூட ஒரு வருடத்திற்கு தரமாட்டேன். முஸ்லிம் சமூகம் எப்படியெல்லாம் மன்றாடியது! நீங்கள் விரும்பும் முறையில் அடக்க தயாராக இருக்கிறோம். பிளாஸ்டிக் பெட்டியில் வேண்டுமா, பலகை பெட்டியில் வேண்டுமா, பொலித்தீன் உறையில் வேண்டுமா, தண்ணியில்லா காட்டில் வேண்டுமா, நாங்கள் எங்கும் இதனை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். எமது குடும்பம் வரமாட்டாது, நாம் எமது குடும்பத்தில் ஒருவர் மாத்திரம் வருவோம். எங்காவது ஒரு காட்டில், எங்காவது ஒரு பாலைவனத்தில், தண்ணியில்லா காட்டில், ஒரு தீவில் எங்காவது அடக்குவதற்கு மட்டும் அனுமதித்தார்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தோம். முறைகள் எங்களுக்கு வேண்டாம், எப்படியும் அடக்கலாம், எப்படியும் புதைக்கலாம், ஆனால் அடக்கலாம் என்ற அனுமதியை மட்டும் சாருங்கள் என்று முஸ்லிம் சமூகம் கால்களில் விழுந்து கெஞ்சிக் கொண்டிருந்தது. ஒரு வருட காலமாக அல்லாஹ் சோதித்தான். கண்ணியமானவர்களே, இந்த சோதனை, இந்த உரிமை மறுப்பு, இதற்கு அரசியல் ரீதியான, இனவாத ரீதியான பல காரணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எமது தவறுகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் நாங்கள் ஆடினோம், ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே மையத்தை வைத்துக் கொண்டு எதற்காகவெல்லாம் சண்டை பிடித்தோம், குடும்பம் பிளவுபட்டது, ஊர் இரண்டுபட்டது. மிக பெரும் பிரச்சனைகள் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும், ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்தன. ஜனாசாவை எப்படி அடக்க வேண்டும் என்ற முறையில் ஏற்பட்ட பிரச்சனை. கண்ணியமானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், நாம் செய்த இந்த தவறின் காரணமாக சமூகத்தின் ஒற்றுமையை இழந்ததன் காரணமாக, ஒரு மையத்தை வைத்துக் கொண்டு இயக்கம் வளர்த்ததன் காரணமாக, ஒரு மையத்தை வைத்துக் கொண்டு ஜமாத் ரீதியாக, இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக முரண்பட்டு கொண்டதன் காரணமாக முஸ்லிம் சமூகத்துடைய அந்த உரிமையை அல்லாஹ் ஒரு வருட காலம் நிறுத்தி வைத்திருந்தார் என்ற பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டும். அரசியலை மாத்திரம், இனவாதத்தை மாத்திரம், துவேஷத்தை மாத்திரம், அடுத்தவர்களை மாத்திரம் குறை சொல்லி தப்பித்துக் கொள்வதல்ல. நாங்கள் விட்ட தவறுகள் எங்கே? எம்மால் விடுபட்டு போன பிழைகள் என்னென்ன, இவைகளை பார்த்து அந்த தவறுகள் எதிர்காலத்தில் நடந்து விடாமல், அந்த கருத்து மோதல்கள், அந்த பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நடந்து விடாமல் சமூகத்தின் ஒற்றுமையை, ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பல வருடங்களாக குனூத் ஓதுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், சதகாக்களையும் நோன்பையும் மேற்கொள்கிறோம் என்றாலும் விமோசனம் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம், அழுது புலம்புகிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தில் ஒற்றுமையின்மையின் காரணமாக ஒருமைப்பாடு இல்லாமல் போனால், ஐக்கியம் இல்லாமல் போனால் அல்லாஹுடைய உதவி கிடைக்க மாட்டாது, அல்லாஹுடைய பாதுகாப்பு இறங்க மாட்டாது என்பதனை ஹதீஸ்கள் மிக தெளிவாக எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்குள்ளே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்குள்ளே மோதிக்கொண்டால், பிளவுபட்டு கொண்டால் உங்களது பலத்தை இழந்து விடுவீர்கள், நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, ஓரம் கட்டப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல் குர்ஆன் என்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நிதர்சன வாழ்க்கையில் இலங்கை முஸ்லிம் சமூகம் அதனை கண்டுகொண்டது. எமது சமூகத்தின் பிளவின் காரணமாக, முரண்பாடுகளின் காரணமாக, ஒரு பக்கம் அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பிளவுகள், இன்னொரு பக்கமாக ஜமாத் ரீதியாக, இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக, பிரதேச ரீதியாக பல வகையான கருத்து மோதல்களும் முரண்பாடுகளும் முஸ்லிம் சமூகத்திலே தலை விரித்தாடின. இதன் காரணமாக அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தின் பலத்தை, முஸ்லிம் சமூகத்தின் கௌரவத்தை கொஞ்சம் இழுத்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய உதவி, பாதுகாப்பு எமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எமது துஆக்களுக்கும், நாம் அன்றாடம் ஓதக்கூடிய குனூத்துக்கும் அல்லாஹுடைய விடை அவசரமாக கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் வெறுமனே இந்த குனூத்தையும் துஆவையும் நோன்பையும் மேற்கொள்வது மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தின் ஆணி வேராக கருதப்படக்கூடிய சமூக ஒற்றுமையை, முஸ்லிம் சமூகத்தின் ஒருமைப்பாட்டையும் ஐக்கியத்தையும் நாம் கட்டிக்காக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே எமது முஸ்லிம் சமூகம் உள்நாட்டில் மட்டுமல்லாது முழு உலகிலும் தலையை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் எமக்கெதிராக முன்வைக்கப்படக்கூடிய எந்த பிரச்சனையாக, எந்த சவாலாக இருந்தாலும் அதனை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவு எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், எமது பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், நாம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக அனுஷ்டானங்களோடு, ஜனநாயக ரீதியான நடைமுறை ரீதியான எமது முன்னெடுப்புகளோடு சமூகத்தின் ஒற்றுமையையும் சமூகத்தின் ஐக்கியத்தையும் பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் எமது முயற்சிகள், எமது முன்னெடுப்புகள் அனைத்துக்கும் எமக்கு விமோசனத்தை கண்டுகொள்ளலாம், வெற்றியை கண்டுகொள்ளலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த யதார்த்தத்தை தான் அல் குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாமிய வரலாறும் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எமது முஸ்லிம் சமூகம் எமக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை ஆன்மீக ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் எதிர்கொள்வதோடு முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை கட்டிக்காத்தவர்களாக தொடர்ந்து பயணிப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கான நல்ல உணர்வையும் மனோதைரியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.